நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். தமிழக சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணி தேமுதிக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரசும் இணைந்து போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள செய்தி.
50 வருடங்களுக்கு பிறகு தமிழக மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வெற்றி கூட்டணி இன்றைக்கு உருவாகி இருக்கிறது.
இலங்கையில் அதிகார பகிர்வு மற்றும் உரிமைகளை வென்றெடுக்க தமிழ் முஸ்லிம் ஒற்றுமை அவசியம் என்று சம்பந்தர் வலியுறுத்தியுள்ளது.
இந்த அதிகார பகிர்வு முயற்சியின் மூலமாக நாங்கள் பெற வேண்டியதை நாங்கள் நிச்சயமாக பெற வேண்டுமாயிருந்தால் தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் ஒற்றுமையாக
ஆகியவையும் இன்ன பிற செய்திகளும் கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
கிரேக்க தீவான சாமுசிற்கு அப்பால் குடியேறிகளை ஏற்றிச் சென்ற படகு ஒன்று கவிழ்ந்ததில் குடியேறிகளில் சிலர் மூழ்கியுள்ளதாக கிரேக்கத்தை கடலோர பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். ஐரோப்பாவினுள் செல்ல முயற்சிக்கும் குடியேறிகளின் திட்டத்தை பின்வாங்க செய்யும் வகையில் உருவாக்கப்பட்ட திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு சில நாட்களேயான நிலையில் இது இடம்பெற்றுள்ளது. குடியேறிகள் பயணித்த வேகப்படகு கவிழ்ந்ததில் 4 பெண்கள் மற்றும் குழந்தையொன்றும் பலியாகியுள்ளனர். ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒப்பந்தம் ஒன்றின் கீழ் திங்கட்கிழமை முதல்கட்டமாக குடியேறிகள் 200 பேர் கிரேக்கத்திலிருந்து துருக்கிக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். மேலும் 120 பேர் வெள்ளிக்கிழமை அனுப்பி வைக்கப்பட்டிருந்தனர்.
பெல்ஜிய தலைநகர் பிரசல்ஸில் உள்ள கட்டிடம் ஒன்றை ஆயுதம் தாங்கிய விசேட படையினரும் வெடிகுண்டை செயலிழக்க வைக்கும் பிரிவினரும் முற்றுகையிட்டதன் பின்னர் அந்த கட்டிடத்தை தடவியல் நிபுணர்களும் சோதனைக்குட்படுத்தியுள்ளனர். எடர்பிக் மாவட்டத்தில் உள்ள குடியிருப்பாளர்கள் சிலரையும் காவல்துறையினர் வெளியேற்றியுள்ளனர். இந்த முற்றுகை நடவடிக்கையினால் தாம் பல மணி நேரம் வெளியில் காத்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த குடியிருப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
பிரான்ஸ்
தலைநகர் பாரிஸில் கடந்த நவம்பர் மாதம் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல்களுடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபரான முகமது அபிர்னி என்பவரை காவல்துறையினர் கைது செய்து தடுத்து வைத்துள்ளனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 5 பேரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர்.
பிரான்சின் தலைநகர் பாரிஸ் மற்றும் மேற்கு நகரான டெனஸ் ஆகிய இடங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்களை கலைப்பதற்கு கலக தடுப்பு போலீசார் கண்ணீர் புகை தாக்குதல் நடத்தியுள்ளனர். போலீசார் மீது இளைஞர்கள் பொருட்களை தூக்கி வீசி எறிந்ததை அடுத்தே போலீசார் அவ்வாறு செயல்பட்டதாக டெனஸில் உள்ள அதிகாரிகள் தெரிவித்தனர். பிரான்ஸ் முழுவதுமாக நடைபெற்ற பல போராட்டங்களில் ஒன்றில் பங்கேற்ற பல்லாயிரக்கணக்கானோர் தொழிலாளர் சட்டங்களை சீர்திருத்துமாறு கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.
போலந்தில் கருக்கலைப்புக்கு முழுமையாக தடை விதிக்க முன்னெடுக்கப்படும் திட்டங்களுக்கு எதிராக 1000கணக்கான மக்கள் தலைநகர் வார்சோவில் பேரணி ஒன்றை நடத்தியுள்ளனர். கருக்கலைப்பு தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கும் நாடுகளில் போலந்தில் ஏற்கனவே கடுமையான சட்டங்கள் நிலவுகின்றன. இருந்தபோதிலும் கருக்கலைப்புக்கு முற்றாக தடை செய்ய வேண்டும் என கோரும் மசோதா ஒன்றை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க கருக்கலைப்புக்கு எதிரான செயற்பாட்டாளர்கள் திட்டமிட்டுள்ளனர். இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு சட்டமாக்கப்பட்டால் கருக்கலைப்பு செய்து கொள்ளும் பெண்கள் மற்றும் அதை செய்யும் மருத்துவர்கள் 5 ஆண்டுகள் சிறை தண்டனையை எதிர்கொள்ள நேரிடும்.
கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை உந்தும் ராக்கெட் ஒன்றை தாம் வெற்றிகரமாக சோதித்துள்ளதாக வடகொரியா தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மீது அணுகுண்டு தாக்குதல் ஒன்றை நடத்தும் வல்லமை தமக்கு உள்ளதை இந்த சோதனை உறுதிப்படுத்துவதாக உள்ளது என வடகொரியா மேலும் தெரிவித்துள்ளது.
செய்தி அரங்கில் முதலாவதாக தமிழக செய்திகள். தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் மக்கள் நல கூட்டணி மற்றும் தேமுதிகவுடன் இணைந்து போட்டியிடும் என்று இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களுடைய தொகுதி பங்கீடும் முடிவாகியுள்ளது குறித்து சென்னையிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
விஜயகாந்தை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான அணியில் GK வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் இணைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய ஒப்பந்தத்தின்படி தேமுதிக அதிகபட்சமாக 104 தொகுதிகளிலும் மக்கள் நலக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளில் மதிமுக 29 தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் 2 இடதுசாரி கட்சிகள் ஆகியவை தலா 25 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. கடைசியாக இந்த அணியோடு கைகோர்த்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி 26 இடங்களில் போட்டியிடுகிறது. இந்த அறிவிப்புகள் வெளியாகிய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் GK வாசன்,
50 வருடங்களுக்கு பிறகு தமிழக மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வெற்றி கூட்டணி இன்றைக்கு உருவாகி இருக்கிறது
என்றார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன். இதற்கிடையே அதிமுக தலைமையிலான தேர்தல் கூட்டணிக்காக இன்று சென்னையில் பிரச்சாரங்களை துவக்கி வைத்து உரையாற்றிய அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் தமிழக முதல்வருமான ஜே ஜெயலலிதா தமிழகத்தில் மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்படும் என வாக்குறுதி அளித்தார்.
இப்பொழுது எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் மதுவிலக்கை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மதுவிலக்கை பற்றி யார் வேண்டுமானாலும் பேசலாம், ஆனால் திரு கருணாநிதி பேசக்கூடாது, திமுகவினர் பேசக்கூடாது
என்றார் அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக முதல்வருமான ஜே ஜெயலலிதா.
அடுத்து இலங்கை செய்திகள். இலங்கையின் தற்போதைய சூழலில் தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் ஒன்று இணைந்து செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தர் இன்று மட்டக்களப்பில் வலியுறுத்தியுள்ளது குறித்து நமது செய்தியாளர் உதயகுமார்.
உத்தேச புதிய அரசியல் யாப்பு மூலம் தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் முழுமையான அதிகார பகிர்வை பெற்றுக்கொள்வதற்கு தமிழ் முஸ்லிம் மக்களின் ஒற்றுமை அவசியம் என்று எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தலைவருமான இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிழக்கு மாகாண சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வுகளில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே இதனை அவர் தெரிவித்துள்ளார்.
எதிர்வரும் காலத்தில் தற்போதைய நிலைமை தொடர்ந்து முன்னேறுமாயிருந்தால் உங்கள் தேசிய பிரச்சனைக்கு ஒரு நியாயமான தீர்வு ஏற்படுத்துவதற்கு வசதி உண்டு.
விசேஷமாக தமிழ் மக்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஒற்றுமையாக நிற்க வேண்டியது அத்தியாவசியம். அதே விதமாக நான் முஸ்லிம் மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன், நீங்களும் ஒற்றுமையாக நிற்க வேண்டும். அது இரண்டுக்கும் மேலாக நான் கேட்டுக்கொள்வது, இந்த அதிகார பயிர் முயற்சியின் மூலமாக நாங்கள் பெற வேண்டியதை நாங்கள் நிச்சயமாக பெற வேண்டுமாயிருந்தால், முழுமையாக பெற வேண்டுமாயிருந்தால், நாங்கள் தமிழ் பேசும் மக்களின் அடிப்படையில் தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் ஒற்றுமையாக அந்த கோரிக்கையை முன்வைக்க வேண்டும்
என்றும் தெரிவித்துள்ள அவர், வடக்கு கிழக்கு இணைப்புக்கு எதிராக கிழக்கு மாகாணத்தில் சில முஸ்லிம் அரசியல்வாதிகள் அண்மை காலமாக வெளியிட்டு வரும் கருத்துக்கள் குறித்து கவலையும் வெளியிட்டார்.
ஒரு நீண்ட போராட்டத்துக்கு பிறகு சாத்திய போராட்டம், பேச்சுவார்த்தைகள், ஒப்பந்தங்கள், ஆயுத போராட்டம், சர்வதேச தடைகள், பலவிதமான சரபங்கள் இடம்பெற்ற பிறகு அவ்விதமாக சவால் விடுவதும் பேசுவதும் அழகான ஒரு பொருத்தமான வடிவாக நான் கருதவில்லை. உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் தமிழ் பேசும் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையில் பிரிவினையை வளர்க்கக்கூடிய வகையில் நீங்கள் செயல்படக்கூடாது என்று மாத்திரம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்
என்றும் குறிப்பிட்டார் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன்.
நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார். இனி இலங்கையில் எந்த அரசியல்வாதிக்கும் இராணுவ பாதுகாப்பு அளிக்கப்படாது என்று அரசு அறிவித்துள்ளது குறித்து சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையில் எந்தவொரு அரசியல் முக்கியஸ்தர்களுக்கும் இனிமேல் இராணுவ பாதுகாப்பு வழங்கப்பட மாட்டாது என பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்த்தன தெரிவித்துள்ளார். பனாகுடா இராணுவ தளத்தில் இன்று நடந்த வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். நாட்டுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காகவே இராணுவத்தினர் இருக்கின்றனர் என தெரிவித்த அவர், அரசியல்வாதிகளுக்கு தனிப்பட்ட பாதுகாப்பு வழங்குவதற்காக அல்ல எனவும் கூறியுள்ளார்.
யுத்த ஹமுதாவத்தியன்னே பிரபு ஆராக்ஷாக்கரண்ட் நிவேமித்துவன் யுத்த ஹமுதாவத்தியன்னே ரட ஆராக்ஷாக்கரண்ட் அப்பி
இராணுவத்தினர் நாட்டை பாதுகாக்கும் கடமையில் ஈடுபட்டுள்ளார்களே தவிர முக்கியஸ்தர்களுக்கு தனி பாதுகாப்பு வழங்குவதற்கு அல்ல. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பை குறைத்து விட்டோம் என பலரும் கூறுகிறார்கள். ஆனால் நாங்கள் அப்படி செய்யவில்லை. நாட்டின் பாதுகாப்பு தொடர்பில் நாங்கள் ஒரு கொள்கையை பின்பற்றி வருகிறோம். அதன் அடிப்படையில் இனிவரும் காலத்தில் எந்தவொரு அரசியல்வாதிகளுக்கும் நாங்கள் இராணுவ பாதுகாப்பு வழங்க மாட்டோம்
என்று கூறிய அமைச்சர், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை பழிவாங்குவதற்காக அவருக்கான பாதுகாப்பு நீக்கப்படவில்லை எனவும் தெரிவித்தார்.
மேராட்டை வர்த்தமான ஜனாதிபதி சகா ஆராக்ஷக அமாத்திய மைத்திரிபால சிறிசேன மெத்துமாகி ஆராக்ஷாவட அது இன்னை போலீசிய ஆராக்ஷா.
நாட்டின் ஜனாதிபதியும் பாதுகாப்பு அமைச்சருமான மைத்திரிபால சிறிசேனவிற்கும் ராணுவ பாதுகாப்பு இல்லை, சாதாரண போலீஸ் பாதுகாப்பு தான் வழங்கப்பட்டுள்ளது. இந்த கொள்கையைத்தான் நாங்கள் பின்பற்றி வருகிறோம். இது அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும்
என்றார் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன.
செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இந்திய பெருங்கடலில் இலங்கை சிறப்பு நிதி மற்றும் வர்த்தக மையம் ஒன்றை அமைக்கிறது என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சீனாவில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையின் தலைநகர் கொழும்பில் அமைக்கப்பட்டு வரும் போர்ட் சிட்டி என்று அழைக்கப்படும் துறைமுக நகரை நாட்டின் பொருளாதார மற்றும் வர்த்தக மையமாக செயற்படுத்துவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அதிகாரப்பூர்வ விஜயமாக சீனா சென்றுள்ள அவர் அந்நாட்டு ஜனாதிபதி ஜி ஜின்பிங் உட்பட அந்நாட்டு அமைச்சர்கள் உயர் அதிகாரிகள் என பலரையும் சந்தித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இவ்வாறு கூறினார்.
ஸ்ரீலங்கா has been planning to establish a financial and business hub in the Indian Ocean and we've selected Port City.
இந்திய பெருங்கடலில் நிதி மற்றும் வர்த்தக மையம் ஒன்றை அமைக்க இலங்கை நீண்ட காலமாக திட்டமிட்டு வந்தது. துறைமுக நகரில் அந்த மையத்தை அமைக்கும் முடிவை நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு எடுத்தோம். எனினும் இதில் சில சிக்கல்கள் உள்ளன. அந்த இடத்தை தற்போது வாங்கியுள்ள சீன நிறுவனம் அதற்கான இழப்பீட்டை கோருகிறது. அதை நாம் பரிசீலிக்க வேண்டியுள்ளதால் இருதரப்பும் பேசி இதற்கான முடிவை காண முடியும்
என்று கூறிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே சீன அரசுடனான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக அமைந்ததாகவும் தெரிவித்தார்.
Our discussion with President Xi and the member of the government with the Prime Minister has been very, very successful.
ஜனாதிபதி ஷி ஜின்பிங் இன அரசில் அங்கம் வகிப்பவர்களுடன் நாங்கள் நடத்திய பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்தது. பொருளாதார அபிவிருத்தி எங்களது பிரதான நோக்கமாக இருக்கின்ற போதிலும் கல்வி, கலாச்சாரம் உட்பட மற்றைய விடயங்களிலும் இலங்கை சீனாவிற்கிடையில் உறவை வலுப்படுத்துவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது
என்றார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே. இதனிடையே இலங்கையின் இறையாண்மைக்கு பாதகம் விளைவிக்காத வகையில் பிரச்சினைகளை தீர்க்க ஒத்துழைப்பு வழங்குதல் உட்பட 20 அம்ச பிரிவுகளை உள்ளடக்கிய அறிக்கை ஒன்றை இரு நாடுகளும் இணைந்து வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.
செய்தி குறிப்பை வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர். அடுத்து நேயர் நேரம் பங்கேற்பு மணிவண்ணன் மற்றும் சங்கீதா.
வணக்கம் நேயர்களே, இந்த வாரம் நேர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சங்கீதா. கடிதங்களுக்கு செல்லலாமே சங்கீதா.
பிபிசி தமிழ் ஓசையின் நேரக்குறைப்பு குறித்து கண்டனம் செய்து எழுதும் கொழும்பு நேயர் MS ஷாஜஹான், சங்கர் அண்ணா காலத்தில் 15 நிமிடமாக இருந்த தமிழ் ஓசையை 30 நிமிடமாக அடுத்த படிக்கு கொண்டு போக பெரிதும் அழுத்தம் கொடுத்தோம். இப்போது மீண்டும் 15 நிமிடமாக நேரக்குறைப்பு செய்துள்ளதானது அரை சாப்பாடு சாப்பிடுவது போல இருக்கிறது. பிரிட்டன் ஏழை நாடாகிறதா என்கிறார்.
நேரின் கருத்துக்கு நன்றி. அடுத்த கடிதத்துக்கு செல்லலாம் சங்கீதா.
தேமுதிகவில் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறித்த செய்தி பற்றி எழுதும் மதுரை நேயர் சோ சண்முகசுந்தரம், தேமுதிக பற்றி திரு சந்திரகுமார் அவர்களின் கூற்று மிக சரியானது. திமுக அதிமுகவிற்கு மாற்றாக தேமுதிக இருக்கும் என்ற கோஷத்துடன் கட்சியை ஆரம்பித்த விஜயகாந்திடம் இன்று பழைய வீரியம் இல்லை. நாள் ஒரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக பல அடாவடித்தனத்தையும் பிற கட்சிகள் நகைக்கும்படியான செயல்களையும் செய்து வருவதால் இன்று மக்களிடம் செல்வாக்கை இழந்து நிற்கிறது. இதில் வைகோ வேறு தன் கூட்டணியில் சேர்த்து விஜயகாந்தை உசுப்பேற்றி வருகிறார் என்கிறார்.
மதிமுக தலைவர் வைகோ, திமுக தலைவர் கருணாநிதி குறித்து தெரிவித்த கருத்துக்கள் பற்றி எழுதும் கலிபோர்னியா நேயர் வீட்டி ரவிச்சந்திரன், தமிழக அரசியல் இந்த அளவுக்கு கேவலமாகவா நாரிப்போக வேண்டும்? தேர்தல் சமயத்தில் என்ன பேச வேண்டும் என்பதை மறந்து ஒருவரை ஒருவர் திட்டி தீர்த்து கொண்டு வருகின்றனர். தனக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்லை, அடுத்தவருக்கு இரண்டு கண்ணும் போக வேண்டும் என நினைக்கும் பழைய அரசியல்வாதிகளின் கட்சிகளை உடைத்துவிடும் சித்து விளையாட்டுகள் அருவருக்கத்தக்கதாகவே இருக்கின்றன என்கிறார்.
இதே செய்தி குறித்து நமது ஃபேஸ்புக் பக்கங்களிலும் பல நேயர்கள் கருத்துக்களை பதிந்திருக்கிறார்கள். அதில் AKN டீன் என்னும் நேயர், கலைஞர் மரியாதைக்குரிய மனிதர், அரசியல் லாபத்திற்காக பொதுவாழ்வில் உள்ளவர் இப்படி பேசுவது அவருக்கு மட்டும் தலைகுனிவல்ல, ஒட்டுமொத்த தமிழருக்கும் தான் என்கிறார்.
இதே செய்தி குறித்து எழுதும் ஆண்டனி பாஸ்கர் என்னும் நேயர், பெரியார் எதை அழிக்க வேண்டும் என்று வாழ்நாள் முழுவதும் உழைத்தாரோ அவர் உயிர் பிரிந்த பின்பு அதை பின்பற்றாமல் பதவி ஆசைகளுக்காக சாதி அமைப்புகளையும் சாதி ஆணவ கொலைகளையும் ஆதரித்ததனால் இன்றைக்கு அதுவே திரும்பி அடிக்கிறது. விதைத்தது சாதி விதை, வளரும்போது சமத்துவ மரமா வளரப்போகிறது? இனியாவது திருந்துவார்களா என்கிறார்.
IPL போட்டிகள் நடத்துவது குறித்த செய்தி பற்றி எழுதும் பெரிய வளையம் நேயர் கி ரவிச்சந்திரன், மராட்டிய மாநிலத்தில் கடும் வறட்சி நிலவும் சூழலில் அங்கு IPL கிரிக்கெட் போட்டி நடத்த நினைப்பது என்பது தவறான செயல். மேலும் நம் நாட்டில் விளையாட்டு அமைப்புகளின் ஆர்வத்துக்கு ஒரு எல்லை இல்லை போல் தோன்றுகிறது என்கிறார்.
தேவாலய இசைக்குழுக்களில் இணைந்து பணியாற்றுவது புற்றுநோய் உள்ளிட்ட பல நோய்களில் நல்ல பலனை அளிக்கும் என புதிய ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது என்ற செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள சங்கீத் விஜயகுமார் எனும் நேயர், புற்றுநோய் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் புத்துணர்வை கொடுக்கும் செய்தி என்கிறார்.
அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு டிரம்புக்கு முதல் சறுக்கல் என்ற செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள அப்துல் ஹமீத் என்னும் நேயர், டிரம்பின் கனவுகள் நாசமாகட்டும், தேர்தலில் கலந்து கொள்ளும் வாய்ப்பினை இழந்து ஒதுக்கி தள்ளப்பட வேண்டும், இனவாதிகள் ஆட்சி அதிகாரத்துக்குள் வரவிடக்கூடாது என்கிறார்.
இதே செய்தி தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கும் ஏஎன் வர்சாத், முதல் கோணல் முற்றிலும் கோணலை போல முதல் சறுக்கல் முற்றிலும் சறுக்கலாகுமா என்கிறார். சரி, நேரமாகிவிட்டது சங்கீதா. இத்துடன் இன்றைய நேர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேர்களே.
வணக்கம் நேர்களே.
இன்றைய தமிழோசை இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.